நம்ம ஊரில் தனுஷுக்கு எப்படி வெற்றி மாறினோம், அதே மாதிரி அவங்க ஊரில் நம்ம மோகன்லாலுக்கு ஜீத்து ஜோசப். எப்பெல்லாம் மோகன்லாலுக்கு லைட்டாக ஃப்ளாப் வர்ற மாதிரி இருக்குதோ, டே ஜீத்து எங்கடா இருக்க அப்படின்னு கேட்டுட்டு, அவர் இல்லை ஜீத்து ஜோசப், சேட்டா நான் இவட போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற ஏரியாவில் இருக்கேன், இங்கே கொலை ஒன்றும் நடந்த பாடு இல்லை, ஒன்லி சூசைட் கேஸாக தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு, அவர் கொலை நடந்தால் நான் கதை எழுதிட்டு வரேன் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிற ஒரு டேரக்டர். எப்போ பார்த்தாலும் க்ரைம் த்ரில்லர் அப்படின்னு ஒரு ஜானர்லேயே படம் பண்ணுவார், உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அதே மாரி லால்டன் கதை வேணும் கதை வேணும் அப்படின்னு தொல்லை பண்ணால், சேட்டா நீங்கள் என்னை தொல்லை பண்ணாதீங்க, இல்லைன்னா என்கிட்ட ஒரு கதை இருக்குது, டேரக்டரே ஹீரோவை கொன்னுட்டு போலீஸுக்கு மறைஞ்சு வாழ்கிற மாதிரி ஒரு கதை இருக்குது, ஆனால் படம் நடிக்க நீங்கள் இருக்க மாட்டீங்க, ஏஐயில் வச்சு தான் படத்தை எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்குன்னு ஒரு சின்ன கற்பனை. அந்த லெவலுக்கு ரெண்டு பேரோட காம்போ வந்து ரொம்ப ஒரு பேசப்படக்கூடிய ஒரு காம்போவாக இருக்கும். நீங்கள் அவங்க படத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், திருஷ்யம் 1 திருஷ்யம் 2 நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் 12th மேன்னு ஒரு படம் வந்துச்சு, அதாவது அந்த கொரோனா பேட்சுக்கு அப்புறமா வந்த படம். எப்படி நம்ம கடன்காரனை பார்த்தா கண்டுக்காத மாதிரி போவோமோ, அதே மாதிரி இந்த படத்தையும் 12th மேனையும் நிறைய பேர் கண்டுக்கிடாமே போயிட்டீங்க. அது உண்மையாகவே ஒரு ஒர்த்தான படம், ஒரு க்ரைம் த்ரில்லர், அதாவது அங்கே வச்சே சம்பவம் செய்வார், ரூமில் வச்சே சம்பவம் செய்வார் நம்ம மோகன்லால். எடிட்டிங்க்கு ரொம்ப பேர் போன படம், டைம் கழிச்சு அந்த படத்தையும் போய் பாருங்கள். சரி, நம்ம இப்போ நம்ம கதைக்கு வருவோம். நேரு இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு க்ரைம் பேஸ்டு ஜானர்லேயே ட்ராவல் பண்ணுற ஜீது ஜோசப் மோகன்லால் காம்போ, இந்த முறை வந்து ஒரு கோர்ட் ரூம் ட்ராமாவுக்கு வந்து ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது தான் இந்த நேரு. இணைய கேட்டால் ரொம்பவே சூப்பராகவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சரி, படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு கண்ணு தெரியாத ஒரு பொண்ணு, காலையில் அவங்க அப்பா அம்மா அந்த பொண்ணை வந்து வீட்டில் விட்டுட்டு கேர்டேக்கர்கிட்ட பார்த்துக்க சொல்லிட்டு வீட்டில் வந்து விட்டுட்டு அவங்க ஒரு கல்யாணத்துக்கு போகிறாங்க அப்பாவும் அம்மாவும். அந்த கேர்டேக்கர் அந்த அம்மா வந்து ஒரு பேங்க் வரைக்கும் அவசியமாக நான் ஒரு அவசரமாக போகிறேன், அதனால் லாக் பண்ணிட்டு போயிடுறாங்க, வெளியே போயிடுறாங்க. அப்போ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் ஒருத்தன் வந்து இந்த பொண்ணை வந்து ரேப் பண்ணிட்டு போயிடுறான். ஸோ வந்து இது பெரிய கேஸாக மாறுது கேரளாவில். அதுக்கப்புறம் நம்ம அந்த ஹீரோயின் இருக்காங்கள்ல, அந்த பிளைண்ட் கேர்ள், அவங்க வந்து ஒரு ஸ்கல்ப்சர் ஆர்டிஸ்ட். ஸோ எவன் ரேப் பண்ணான் அப்படிங்கிறத அந்த மண்ணிலே சும்மா சாண்ட்லே செம்மையாக வரைஞ்சிடுறாங்க. அதை பார்த்து ஒருத்தனை போலீஸ் வந்து பிடிச்சிட்டு வந்துடுறாங்க. ஸோ அவன் பார்த்திங்கன்னா ஊர்லேயே பெரிய பணக்காரனோட பையன். ஸோ அவனுக்கு ஆதரவாக ஒரு வக்கீல், டிஃபென்ஸ் லாயர் வந்து அப்பியர் ஆகிறாரு. நம்ம இந்த பிளைண்ட் கேர்ளுக்கு ஆதரவாக நம்ம மோகன்லால் வந்து அப்பியர் ஆகிறாரு. கடைசி இந்த கேஸில் எப்படி லால்டன் வந்து அந்த பொண்ணுக்கு நீதி வாங்கி கொடுத்தாரா இல்லையா, எப்படி வாங்கி கொடுத்தார் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. அதாவது இப்போ நார்மலாக இந்த எழுதப்படாத விதின்னு இருக்குது, ஏதாவது ஒரு படம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா படம் ஆரம்பித்து ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே கதைக்குள்ளே போயிடணும்னு சொல்லுவாங்க. அது அப்படி கட்டாயம் கிடையாது, போனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சில படங்கள்லாம் இருக்குது, நம்ம படம் முடிஞ்சு வெளியே வந்ததுக்கப்புறமும் கதைக்குள்ளே போகிறதுக்கு நம்மளும் அந்த டைரக்டர் முயற்சி பண்ணிகிட்ருப்போம், கடைசி வரைக்கும் போகவே முடியாது. ஸோ அந்த விதத்தில் இந்த படம் வந்து நேரு வந்து படம் ஆரம்பித்து ஒரு 5 நிமிஷத்துலேயே கதைக்குள்ளே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் கழித்து மோகன்லால் வர்றாரு. எப்பயுமே ஹீரோக்கு ஒரு பில்டப் இருக்கும்ல, ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு தான் மோகன்லால் வர்றாரு. நமக்கே எப்பா மோகன்லால் டக்குன்னு கூப்பிடுங்கப்பா, கூப்பிட்டு இந்த கேஸ் எடுக்க சொல்லுங்க, அவர் எடுக்கிறா இல்லை நான் எடுக்கவா அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ வந்து மோகன்லாலுக்கு வந்து நான் கூட பயந்துட்டேன், மோகன்லால் ஏன் இவ்வளோ நாள் கேஸ் அட்டன் பண்ணாமல் இருக்கார், அவருக்கு ஏதாவது ஒரு ஃப்ளாஷ்பேக் வச்சு, இல்லை அவர் ஒய்ஃப் மாசமாக இருந்தாங்க, அவர் கேஸ் அட்டன் பண்ணதில் அவர் எங்கேயோ வெளியே போயிட்டார், அதனால் ஒய்ஃபை ரவுடிகள்லாம் சேர்ந்து ப்ரெக்னென்ட்டான ஒய்ஃபை கொண்டுட்டாங்க, அதனால் அவர் லாயரே ப்ராக்டிஸ் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு சீன் வச்சாலும் பயந்தேன். பட் ரெண்டே வரியில் திருக்குறள் மாதிரி அவரோட ஃப்ளாஷ்பேக்கை சொல்லி முடிச்சிட்டாங்க. ஒன்ஸ் மோகன்லால் வந்து இந்த கேஸ்குள்ளே அப்பியர் ஆனதுக்கப்புறம் அந்த கோர்ட் ரூம் ட்ராமா தான் அந்த படம். உண்மையாகவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போயிருந்தாங்கன்னு சொல்லுவேன். அந்த மோகன்லாலுக்கும் அந்த டிஃபென்ஸ் லாயர், அந்த டிஃபென்ஸ் லாயரை யாராச்சும் ஏதாவது படத்தில் டிஃபென்ஸ் லாயரை பார்த்தாலே எனக்கு வந்து அந்த ஜாலி ஜோசப் கேஸில் ஒரு லாயர் அப்பையர் வரல, ஜாலி ஜோசப் கேஸில் ரொம்ப ஜாலியாக அப்பையர் ஆகி வந்து அந்த அம்மா வந்து இல்லை அந்த அம்மா ரொம்ப நல்ல அம்மா ஜாலி ஜோசப், வீட்டுக்கு யார் வந்தாலும் கடலைக்கறி வச்சு விருந்து படைச்சிட்டு விருந்தோம்பலில் விருது வாங்கினவங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி பேசுவார். ஸோ அதே மாதிரி இந்த லாயர் டிஃபென்ஸ் லாயரும் அப்படி தான், அந்த ரேப் பண்ணவரை வந்து ரொம்ப உத்தமர் மாதிரி பேசிக்கிட்டு இருப்பார். ஸோ அதெல்லாம் பார்க்க லைட்டாக கொஞ்சம் காண்டாகும். அதுக்கு எப்படி மோகன்லால் வந்து டஃப் கொடுத்து வாதாடினார் அப்படிங்கிறத ரொம்ப செமையாக காமிச்சிருப்பாங்க. ஏன்னா அவர் வந்து ஒரு 8 கிட்ட லாயருக்கே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்க மாட்டார் நினைக்கிறேன். ஸோ அப்போ அவருக்கு அப்புறம் வந்து ஒரு கம்பேக் கொடுக்குற ஒரு கேஸு, அதை வந்து எப்படி அவர் டீல் பண்ணார் அப்படிங்கிறத செமையாக காமிச்சிருப்பாங்க. பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணு பிளைன் கேலர் நடிச்சவங்களை அவங்களும் சரி, நம்ம மோகன்லால் லால்டனுக்கு இந்த மாதிரி கேரக்டர்லாம் ஒரு கேக் வாக் மாதிரி அசால்ட்டாக வந்து அப்படியே சம்பவம் பண்ணிட்டு போயிடுவார் இருக்கிற இடத்துல வந்து. ஸோ அந்த மாதிரி ஒரு படமாக இருந்தது. எனக்கு தெரிஞ்சு இந்த ஜீது ஜோசப் மோகன்லால் காம்போ வந்து எப்பயுமே அந்த ஒரு பரபரப்பாக போகும் அந்த காம்போ. பட் இந்த வாட்டி எதுக்கு நம்ம ஒரே மாதிரியே அந்த க்ரைம் த்ரில்லர் கொலை பண்ணிட்டு எப்படி தப்பிச்சான் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல், ஒரு க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் மாதிரி இல்லாமல், இந்த வாட்டி ஒரு கோர்ட் ரூம் ட்ராமாக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு அவங்களே எடுத்த முடிவாக என்னன்னு தெரியல. இந்த வாட்டி ஒரு ரைட்டரோட சேர்ந்து கொலாபரேட் பண்ணியிருக்கார் ஜீது ஜோசப். ஸோ அது வந்து ஒரு, ஏன்னா அடுத்த ரைட்டர் கூட நம்ம கொலாபரேட் பண்ணால் தான் அடுத்தடுத்த வர்ற படங்கள் வந்து என்னடா ஒரே ஜானர்லேயே நம்ம படம் பண்ணுற மாதிரி இல்லாமல் இன்னொரு ஒரு மூளை வேலை செய்யல. ஸோ அது கூட சேர்ந்து நம்ம டைரக்ட் பண்ணல, ஒரு வேறு ஒரு படமாக வரும். அதுக்கு வந்து கண்டிப்பாக எக்ஸாம்பிள் இந்த படம். டைம் கிடச்சா கண்டிப்பாக போய் பாருங்கள். எல்லா லாங்குவேஜஸ்லையும் அவைலபிளாக இருக்குது, தமிழ்லையும் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் பிடிக்குதோ அதில் போய் பாருங்கள். அடுத்து ஒரு நல்ல ரிவ்யூ சந்திக்கிறேன். டாட்டா, பை பை, சி யூ.